விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 26.
எனதருமை அன்புள்ளங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்த தமிழ் திரைப்படம் ஒன்றை நினைத்து பார்க்கின்றேன். என்ன படம் என்பது தேவையில்லை, ஏறத்தாழ எல்லா தமிழ் திரைப்படங்களிலும் வரும் கதைதான். அண்மைய ஆண்டுகளில் நமது ஹீரோக்கள் ஏதாவது ஒரு வசனத்தை அல்லது ஒரு செய்கையை திரைப்படம் முழுவதும் அடிக்கடி சொல்வார்கள், செய்வார்கள், மக்களின் ஆரவார கைத்தட்டலை பெறுவார்கள். அதேபோல் இந்த திரைப்படத்திலும் நடந்தது. தீமை செய்பவர்களை ஹீரோ சந்திப்பார், அடித்து நொறுக்குவார். அவரது அடிகளை தாங்க முடியாமல் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். உடனே அவர், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்று சொல்வார். இப்படி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டவர்களை தீர்த்து கட்டுவார். திரையரங்கில் விசிலும் கைத்தட்டலும் ஒலிக்கும். அன்புள்ளங்களே, நீதி நியாயம் என்ற பெயரில் நம் திரைப்படங்களில் வன்முறைகளை சர்வசாதாரணமாக செய்யும் நம் நாயகர்களுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காது.
நம் திரைப்பட ஹீரோக்களுக்கு இணையான ஒருவரை மையப்படுத்தி இயேசுக்குரிய ஓமை, மன்னிக்க மறுத்த பணியாள் ஓமை. இந்த ஓமை நன்றியற்ற பணியாள் ஓமை, இரக்கமற்ற பணியாள் ஓமை, கொடுமையான பணியாள் ஓமை என்று பலவாறாக பெயர் பெற்றுள்ளது. நன்றி, இரக்கம், மன்னிப்பு இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதையும், இவை இல்லாத போது அங்கு கொடுமை தோன்றுகின்றது என்பதையும் இந்த வேறுபட்ட தலைப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன.
அன்பு இதயங்களே, இந்த உவமை எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை சிந்திப்பது பயனளிக்கும். ஒருவர் தவறு செய்யும் போது அவரை எத்தனை முறை மன்னிப்பது? நம் எல்லாருக்கும் எழும் இந்த கேள்விதான் பேதுருவுக்கும் எழுந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணம் இயேசு மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையை கூறினார். ஆனால் இந்த உவமையை கூறுவதற்கு முன் அவருக்கும் பேதுருவுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் உன்னதமான, அதேவேளை கடினமான சவால்களை நமக்கு முன் வைக்கின்றது. இதோ அந்த உரையாடல்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன்.
7 முறை மன்னிக்கலாமா? இது பேதுருவின் கேள்வி. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை, இது இயேசுவின் பதில். 70 × 7 = 490. அன்பு இதயங்களே, தயவு செய்து கணக்கு போட ஆரம்பிக்காதீர்கள். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்தது கணக்கு பாடம் அல்ல, வாழ்க்கை பாடம். இங்கு பேசப்படுவது எண்கள் அல்ல, எண்ணங்கள்.
மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு தேவா, மன்னிப்பு, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
அன்பு இதயங்களே, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சில எண்கள் பொருளுள்ளவையாக இருந்தன. 7, 12, 40 என்ற எண்கள் விவிலியத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றில் 7 என்ற எண் நிறைவை குறிக்கும் ஓர் எண். எனவே தவறு செய்யும் என் சகோதரனை அல்லது சகோதரியை 7 முறை மன்னிக்கலாமா என்ற அந்த கேள்வியை பேதுரு கேட்டபோது, ஏதோ பெரியதொரு சாதனையை பற்றி, ஒரு நிறைவான முயற்சியை பற்றி தான் பேசிவிட்டதாக அவர் எண்ணியிருக்கலாம். இயேசுவோ எண்களைத் தாண்டி, கணக்கையெல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொன்னார். இயேசு சொன்னதை இப்படி நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன்.
பேதுருவே, நீ கேட்கும் கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீ கேட்பது எத்தனை முறை சுவாசிக்க வேண்டும் என்று கேட்பது போல் உள்ளது. சுவாசிப்பதற்கு ஒரு கணக்கா? சுவாசிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உடல் இறந்துவிடும். அதேபோல் மன்னிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உள்ளம் இறந்துவிடும்.
இப்படி சொல்வதற்கு பதில் இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று கூறினார். அன்பு இதயங்களே, இயேசு பேதுருவுக்கு போதித்ததை தன் வாழ்வில் கடைபிடித்தார். அவரை பொறுத்தவரை மூச்சு விடுவதும் மன்னிப்பதும் அவரது இயல்பாகவே மாறியிருந்தன. தனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்றும், பழிக்கு பழி தனக்கு பிடித்த செயல் என்றும் நமது நாயகர்கள் திரைப்படங்களில் பறைசாற்றும் காட்சிகளுக்கு நேர் மாறான ஒரு நிகழ்ச்சி அன்று கல்வாரியில் இடம்பெற்றது.
விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுக்கும் சிலுவையில் மரணப் போராட்டம் நடத்தி வந்த இயேசு தனக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல், தன் இயல்பாகவே மாறிவிட்ட ஒரு செயல் மன்னிப்பு என்பதை நிரூபித்தார். தன்னை 3 நாட்களாய் பல வகையிலும் சித்திரவதை செய்தது போதாதென்று சிலுவையில் அறைந்த பின்னும் தன்னை சுற்றி நின்று கேலி செய்து கொண்டிருந்த ரோமய வீரர்களையும் அவர்களுக்கு பின்புலமாயிருந்து அவர்களை தூண்டிய அரசு தலைவர்களையும் மதத் தலைவர்களையும் இயேசு மனதார மன்னித்தார். இறைவனும் அவர்களை மன்னிக்க வேண்டுமென மன்றாடினார்.
தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை
என்று சொன்னார். மிருகங்களாய் மாறிவிட்ட மனிதர்களை பழிவாங்க நமது திரைப்பட ஹீரோக்கள் மிருகங்களாய் மாறுவர். இயேசுவோ மிருகங்களாய் மாறி தன்னை வதைத்த மனிதர்களை மீண்டும் மனிதர்களாய் மாற்ற சிலுவையில் மன்றாடிய போது தெய்வமாக மாறினார்.
அன்பு இதயங்களே, எந்த ஒரு மனிதரும் மிருகமாகவோ மனிதராகவோ புனிதராகவோ தெய்வமாகவோ வளர அவரது பிறப்பு வளர்ப்பு இன்னும் பல காரணங்கள் உள்ளன. சிறுவயதில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இறுதி வரை ஒருவரின் வாழ்வை உருவாக்கும் மாற்றும் என்பது நமக்கு தெரிந்த உண்மைகள். இயேசுவின் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திப்போம். அவர் சிறுவயது முதல் ரோமைய அராஜகத்தை பல வழிகளிலும் பார்த்து வளர்ந்தவர். அந்த அராஜகத்தை ஒழிக்க, அந்த அராஜகத்தை வெல்ல அவரும் ஆசைப்பட்டிருப்பார். ஒன்றை வெல்வதற்கு அதை கொல்ல வேண்டுமென்று கட்டாயமில்லையே, வேறு வழிகள் உள்ளனவே. அவற்றில் மிகவும் உன்னதமான வழி அன்பு வழி. அன்பினால் எதையும் வெல்ல முடியும் என்பதைத்தான் இயேசு தன் வாழ்வில் சிறப்பாக சிலுவை மரணத்தில் நிரூபித்தார்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு நெஞ்சங்களே, அன்பு பாசம் மன்னிப்பு என்ற உன்னத உணர்வுகளை பேணி வளர்க்கும் நாற்றங்களாயிருப்பது குடும்பங்கள். சிறு வயது முதல் அன்பு பாசம் மன்னிப்பு என்ற உன்னத உணர்வுகளை இயேசுவுக்கு போதித்து அவருக்கு வழிகாட்டி வாழ்ந்து வந்த மரியா யோசேப்பு இருவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்லி தந்தவைகளும் அவர்கள் வாழ்ந்த விதமும் இயேசுவை உருவாக்கியிருக்க வேண்டும். குழந்தை இயேசுவுக்கு, சிறுவன் இயேசுவுக்கு அவரது பெற்றோர் மன்னிப்பை ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும். இப்படி ஓர் அன்பு சூழலில் அவர் வளர்ந்து வந்ததால் அவரால் பரந்த மனம், பரந்த பார்வை இவற்றை பெற முடிந்தது.
பிறந்தது முதல் பல கொடுமைகளுக்கு உள்ளாகி அதனால் மனம் உடல் அனைத்தும் கசப்பில் வெறுப்பில் தோய்ந்திருக்கும் குடும்பங்களை, குறிப்பாக அத்தகைய சூழலில் வளரும் குழந்தைகளை அன்புள்ளங்களை இப்போது எண்ணி பார்ப்போம். அவர்களுக்காக வேண்டுவோம். கசப்பும் வெறுப்பும் சூழ்ந்த கடலில் மூழ்கியிருக்கும் இந்த குடும்பங்களில் மன்னிப்பு என்ற முத்துக்களும் தோன்றுகின்றன. மரணம் என்ற பேரிழப்பையும் தாண்டி அன்பும் மன்னிப்பும் வாழ முடியும் என்பதை கல்வாரியில் உணர்த்திய இயேசுவைப் போல நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டில் பலர் நமக்கு உணர்த்தி வருகின்றனர். அவர்களில் பாலஸ்தீனிய நாட்டில் வாழும் ஓர் ஏழை தம்பதியர் என் நினைவை இப்போது நிறைக்கின்றனர்.
2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரமதான் பண்டிகை காலத்தில் அகமது காத்திப் என்ற பாலஸ்தீனிய சிறுவன் ஒருவன் இஸ்ரேல் வீரர்களால் சுட்டு கொல்லப்பட்டான். அவன் வைத்து விளையாடி கொண்டிருந்த பொம்மை துப்பாக்கியை உண்மை துப்பாக்கி என்று நினைத்த இஸ்ரேல் வீரர்கள் அகமதை சுட்டனர். தங்கள் தவறை உணர்ந்ததும் இஸ்ரேல் வீரர்கள் உடனே அச்சிறுவனை இஸ்ரேல் பகுதியில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அவனது பெற்றோரையும் அழைத்துச் சென்றனர். அகமதை காப்பாற்ற முடியவில்லை. அந்நேரத்தில் அந்த தாயும் தந்தையும் அற்புதம் ஒன்றைச் செய்தனர். அவர்கள் இருவரும் அகமதின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அவர்கள் அந்த உறுப்பு தானத்தை இஸ்ரேல் பகுதியில் இருந்த மருத்துவமனையிலேயே செய்ததை கேள்விப்பட்ட பாலஸ்தீனியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பலர் கோபம் அடைந்தனர். தங்கள் மகனை கொன்றது இஸ்ரேல் படை என்று தெரிந்தும் அந்த பகுதியிலேயே தங்கள் மகனின் உறுப்புகளை அவர்கள் தானம் செய்தது மன்னிப்பின் சிகரம். இஸ்மயில் அப்லா என்ற அந்த பெற்றோர் எளிய மக்கள். இஸ்மயில் அவர்கள் 2 சக்கர வாகனங்களை பழுதுபார்க்கும் ஒரு மெக்கானிக். அவ்விருவரும் செய்த உன்னத செயலை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது இஸ்மயில் சொன்னது இதுதான்.
என் மகனின் உறுப்புக்கள் வழியே வாழப்போகும் இஸ்ரேல் மக்கள் இனிமேலாகிலும் சமாதானத்தை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உறுப்புக்களை நாங்கள் தானம் செய்தோம்.
அந்த பெற்றோரை இஸ்ரேல் பாலஸ்தீனிய அரசுகள் பாராட்டின. பல தீவிரவாத குழுக்களும் பாராட்டின. பன்னாட்டு அரசுகள் கொண்டுவர முயன்றும் முடியாத பாலஸ்தீனிய இஸ்ரேல் ஒப்புரவை ஒரு எளிய மெக்கானிக் அவர்களின் குடும்பம் ஒரு சிறிய அளவில் கொண்டு வந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுபோன்ற ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் நடக்கின்றன, இனியும் நடக்கும். நம் வாழ்விலும் மன்னிப்பை தந்த நேரங்கள், பெற்ற நேரங்கள், அப்போது நாம் அடைந்த அந்த நிம்மதி, நிறைவு, இவற்றை எண்ணி பார்ப்போம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு தன் இறுதி மூச்சு வரை மன்னிப்பை தனது சுவாசமாக்கியது போல் கோடிக்கணக்கான மக்கள் மன்னிப்பை வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளனர். அவர்களில் ஒருவரான நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். நெல்சன் மண்டேலா அவர்கள் வழங்கிய மன்னிப்பினால் இனவெறியில் மூழ்கியிருந்த தென்னாப்பிரிக்க சமுதாயம் நலமடைந்ததா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மண்டேலா அவர்கள் முற்றிலும் நலம் பெற்றார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொண்டது. நாம் வழங்கும் மன்னிப்பினால் மற்றவர்கள் பெறும் நன்மையை விட நாம் பெறும் நன்மையே அதிகம் என்பதை ஒரு அழகிய ஆங்கில கூற்று இவ்வாறு கூறுகின்றது. Forgive others not because they deserve forgiveness, but because you deserve peace. அதாவது,
மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு, அவர்களுக்கு மன்னிப்பு தேவை என்பதால் அல்ல, உனக்கு அமைதி தேவை என்பதால் மன்னிப்பு வழங்கு.
அன்பு இதயங்களே, மனித குடும்பம் இன்று அனுபவித்து வரும் பல நோய்களுக்கு தேவையான ஓர் அற்புத மருந்து மன்னிப்பு. நம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் ஊற்றெடுக்கும் இந்த அற்புத மருந்தை மறந்துவிட்டு அல்லது நமக்குள்ளேயே மறைத்து புதைத்துவிட்டு வெறுப்பு என்ற விஷத்தை நாம் வெளிக்கொணர்கின்றோம். இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டில் மன்னிப்பு என்ற மருந்தால் இவ்வுலகின் பல நோய்கள் குணமாக வேண்டும். வெறுப்பு தீயில் பற்றியேறியும் இந்த உலகம் மன்னிப்பு மழையில் நனைந்து மகிழ வேண்டும் என்று மன்றாடுவோம்.
வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவோடு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உண்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.